கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தருடைய அன்பின் நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே வருவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட இந்த பொருள், சகோதரர் சொன்ன வண்ணமாக, ஆசிரியர்களும் அவர்களினுடைய தகுதியும், பிரீச் அண்ட் தேர் குவாலிஃபிகேஷன்ஸ் என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். வசனம் கூட நம்ம பார்த்தோம். பொதுவாக இந்த ஒரு ஆசாரியர்கள் பற்றி வேதத்தில் நம்ம பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடுகளில் அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் அதே அநேக இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கு. குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் இந்த ஆசரிப்பு கூடார முறைமையை ஏற்படுத்தி அதில் அவர் சில ஏற்பாடுகள் செய்யும்போது ஆசாரியர்களுடைய முறைமை கூட தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் அவர் தருவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஆசாரியர்கள் எங்குமே நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆசாரிய முறை கிடையாது. அதற்கு பதிலாக முதலாம் உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்க இரண்டாம் உலகத்தில் கூட நோவாவினுடைய காலங்களில் கூட உதாரணமாக பெரிய பெரிய குடும்பங்களில் இருக்கிற தலைவர்கள் மற்றும் அந்த பகுதிகளில் இருக்கிற பிரபுக்கள் மற்றும் ராஜாக்கள் அவரவர்களுடைய இடங்களில் அவங்க ஆசாரியர்களாக இருந்தாங்க. வேதத்தில் அப்படிப்பட்ட பலிகளை அவங்க செலுத்திட்டு இருந்தாங்க. குறிப்பாக காயின் ஆபேல் எல்லாம் ஆரம்பத்திலேயே அவங்க பலி செலுத்தியிருக்கிறாங்க. அதே போல நோவா, ஆபிரகாம், யோபு போன்றவர்கள்லாம் கூட. ஆனால் இவர்கள் ஆசாரியர்கள் படியல்ல, அதுக்கு மாறாக இவர்கள் பலி அந்த காலத்தில் செய்திருக்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல முற்பிதாக்களுடைய மிகவும் முக்கியமானவர்கள் ஈசாக்கு மற்றும் யாக்கோபு போன்றவர்கள் கூட அநேக பலிகளை செலுத்தியிருக்கிறத நம்ம வேதத்தில் வாசித்தறிகிறோம். இவ்விதமாக இருக்கும்போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தனக்கென்று தெரிந்து கொண்ட பின்பு அவர்கள் மத்தியில் தேவன் நியாயப்பிரமாணங்கள் மற்றும் ஆசாரிப்பு கூடார முறைமைகள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் மத்தியில் தான் இந்த சில ஏற்பாடுகள் அவர் செய்யும் போது ஆசாரியர்கள் முறைமைகளை ஏற்படுத்தினார். இந்த ஆசாரியர்களை தேவன் எதற்காக ஏற்படுத்தினார் என்று நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் பவுல் இதை பத்தி விளக்குறார். அதான் நம்ம இப்ப படிச்சோம் அந்த வசனங்கள்ல. தேவனுடைய காரியங்கள் சம்பந்தமாக மனுஷருக்கு எடுத்து சொல்ல போறட்டு, சில மனிதர்களை கடவுளையும் மனிதர்களையும் இணைக்கும் வகையில் இடையில வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் அவர்கள் ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுவதோடு அவர்கள் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்கள் செய்வதற்கு அனுமதி தேவன் கொடுத்திருந்தார். ரொம்ப முக்கியமான வேலை. ஏன்னா டேபர்நாக்கில் நம்ம பார்த்தோம், ஆசிரிப்பு கூடாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் அதான் கர்த்தராக இயேசு சொல்லும் போது நியாயப்பிரமாணத்தின் ஒரு சிறு உறுப்பாகிலும் அப்படி சொல்றார், ஒளிந்து போகாது. அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லா பகுதிகளும் சிறியது முதல் பெரிய விஷயங்கள் வரைக்கும் அது நிழலும் பொருளுமாக இருக்குது. அதனால அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ளும் போது மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறது மட்டுமில்ல, இந்த ஒரு சுவிசேஷம் யுகத்தில் இருக்கிற சபைக்கு தேவையான அநேக பாடங்களை அழகாக தேவன் அங்க நிழலில் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நான் இன்னைக்கு என்னுடைய சப்ஜெக்ட் எப்படின்னாக்கா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் இந்த நியாயப்பிரமாணங்கள் ஏற்பாடு செஞ்சு இந்த ஆசாரிகளை தேர்ந்தெடுக்கும் விதம் பத்தி நம்ம வசனங்களின் மூலமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே போல ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிழல் இருக்குது. ஆனால் அனைத்து நிழல்களும் இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பிட்ட நிழல்கள் மாத்திரம் இன்னைக்கு ரொம்ப மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான் பார்க்க முடியும். சோ அதற்கப்புறம் நம்ம ஒரு முறையான ஸ்டடி எடுக்கும் போது இந்த டேபர்நாக்கல் பத்தி ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம கையை கீழே வைக்காது அந்த புக்கு முடிக்காம. அந்த அளவுக்கு சகோதரர் ரசல் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க டேபர்நாக்கல் ஷேடோஸ். அண்ட் பெட்டர் சாக்ரிஃபைசஸ் என்கிற தலைப்பில் ரொம்ப அருமையான சிறிய புஸ்தகம், ஆனால் அது தமிழில் கூட இருக்குது. அதே போல ஆண்டன் ஃப்ரே அவங்க எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப சிறப்பான முறையில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. முறையாக நம்ம கற்றுக்கொள்ளும் போது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பாடத்தில் சில குறிப்பிட்ட பகுதிகளை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக வசனங்களின் மூலமாக ஆசாரியர்களை தேர்ந்தெடுத்த விதம் மற்றும் அவர்களுடைய ஊழியங்கள் பற்றி மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் நம்மளுக்கு தெரிந்தபடி எகிப்து தேசத்தில் அடிமைகளாக அநேக வருஷங்கள் இருந்தாங்க. அங்கிருந்து மோசேயின் மூலமாக தேவன் அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தாரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்து அங்கிருந்து விடுதலையாக வந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். அதுதான் அவங்களுக்கு தலைமுறை தலைமுறை அவங்க ஞாபகமாக செய்ய வேண்டிய ஞாபகார்த்த நாளாக அவங்க இருந்துச்சு. அந்த நாளில் தான் அவங்க செஞ்சாங்க பஸ்கா. அப்போ அந்த நாளில் காப்பாற்றப்பட்ட ஜனங்கள் முதல் பிள்ளைகள் அல்லது தலைச்சன் பிள்ளைகள், முதற் பேரானவர்கள், அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய பார்வையில் சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம எங்கும் பார்க்க முடியும் முதற் பேரானவர்கள் பற்றி விசேஷமாக எழுதியிருக்கும். இது நம்ம நிழல்லையே தேவன் காமிச்சிட்டுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் முதல் அவங்களை காப்பாற்ற அழிவிலிருந்து காப்பாற்றினது யாருன்னா முதற் பேரானவர்கள். இந்த ஒரு முதற் பேரானவர்கள் அவர்களுக்கு அவர்கள் காப்பாற்றப்பட்ட பின்பு அவர்கள் மூலமாக அவர்களால் அவர்கள் காப்பாற்றப்பட்டதுனால அவங்களுடைய குடும்பமும் மற்றும் அவங்களுடைய தேசமுமாக ஒரு ஆள் கூட மிஸ் ஆகாம அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த ஆசாரியர்களாக தேவன் தெரிந்து கொண்ட விதம் நம்ம இப்ப பார்க்கலாம். சீனாய் மலையில மோசேக்கு தேவன் அங்கே 40 நாள் உபவாசத்துக்கு பின்பு நேரடியாக கொண்டு வந்த தன்னுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொடுத்தார். 10 கட்டளைகள் உட்பட 3600 கட்டளைகள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை மோசேயின் மூலமாக தேவன் கொடுக்கும் போது ஆசாரியர்களை தேர்ந்தெடுக்கும் விதம் பற்றி கூட பேசியிருக்கிறார். அப்ப முதலாவது வசனம் நம்ம படிக்கும் போது யாத்திராகமம் 24:5.
இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள்.
முதலாவது வாலிபர்கள் அங்க தேர்ந்தெடுக்கிற விதம் பார்க்கணும். வாலிபர்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல நம்மளுக்கு தெரிந்தபடி இந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்கென்று 12 கோத்திரத்தில் ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டார். என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம் மாத்திரமே அங்கு ஆசரிப்பின் கூடாரத்துக்குள்ள வேலை செய்வதற்கு தெரிந்து கொண்டார். இதுக்கு காரணம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மோசே மலையில அந்த பிரமாணங்களை வாங்கி இறங்குவதற்குள்ளாக இந்த ஜனங்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணிட்டாங்க. அப்ப அந்த விக்கிரக ஆராதனை பண்ணாத சில ஜனங்கள் இருந்தாங்க. அதுதான் இந்த லேவியின் கோத்திரம். இவர்களை மாத்திரம் தெரிந்து கொண்டாரு. அதுக்காக அவங்களுடைய அந்த வைராக்கியம் மற்றும் அவங்களுடைய உண்மைக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு விசேஷமான ஊழியத்துக்கென்று அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக ஆரோன் அந்த ஒரு ஆசாரியத்துவம் பின்வரும் காலங்களில் ஆரோனுடைய குடும்பத்தை சார்ந்ததாக அது மாறிடுச்சு. அது வம்சாவளியாக வந்துருச்சு அந்த ஆசாரிய ஊழியம். இது கூட நம்ம பார்க்கிறோம். இந்த ஆசாரியர்களுடைய வேலையில மிக முக்கியமான வேலை பலிகள் செலுத்துறது. பலவிதமான பலிகள் அங்கே செலுத்தப்பட்டன. அதுல முக்கியமான பலிகள் உங்களுக்கு தெரியும், பாவ நிவாரண பலிகள் மற்றும் சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலிகள் போன்ற அநேக பலிகள் செலுத்தும் அதிகாரம் மற்றும் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யக்கூடிய அதிகாரம், மனுஷங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யறதுக்கு இந்த ஆசாரியர்களுக்கு மாத்திரம் அனுமதி இருந்துச்சு. அது நீங்க எண்ணாகமம் 16:40 வசனங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வீட்டில் போயிட்டு கம்பல்சரி கொஞ்சம் ஸ்டடி பண்ண நல்லா இருக்கும்.
ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும் கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும்.
போதுங்க, அப்போ இந்த இடத்துல நம்ம போகிற பலிகளை செலுத்துறதுக்கு ஆரோனின் புத்திரராயிராத வேற யாரும் அந்த மாதிரி தூபங்காட்டுவதோ அல்லது பலிகள் செலுத்துவதோ போன்ற வேலைகள் அங்கே செய்யறதுக்கு அனுமதி இல்லை. அந்த காலத்தில் அந்த கோராகு போலவும் அவன் கூட்டத்தார் போல, அப்படின்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அதே வம்சத்தில் சில பேர் எழுந்து வந்தாங்க, எதிர்த்து வந்தாங்க. ஆனால் அவர்களை அவர்கள் அழிவை தான் தேட வேண்டி தெரிஞ்சு. தேவன் தேர்ந்து கொண்ட அந்த மிக பெரிய வேலை செய்கிற மோசே மற்றும் ஆரோனுக்கு எதிராக அவங்க வரும்போது, அது வேண்டாம், இவங்க வேண்டாம், எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா என்று அவங்க கேட்கிறாங்கன்னா தேவனுக்கு மேல ஆயிட்டுக்கிறாங்க. அதனால என்னாச்சுன்னா அவங்க அழிவைத்தான் சந்திச்சுதா முடிஞ்சே தவிர அவர்கள் நினைச்ச மாதிரி அங்க நடக்கல. அதனால வேற யாரும் இந்த வேலையில அனாவசியமாக தலையிடக்கூடாது என்பதில் தேவன் ரொம்ப உன்னிப்பாக இருந்தார். அது நீங்க இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கல, பட் படிக்க வேண்டாம். 2 நாளாகமும் 26:19 இது நீங்க எழுதிக்கலாம். அதே போல 1 Samuel 13:7-14 ரெண்டு உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து யூதாவின் ராஜாவாகிய ஊசியா தூப காட்ட போயிட்டார். காட்டும் போது அவர் என்ன ஆயிட்டார், அப்படியே குஷ்டரோகி ஆயிட்டுகிறார். அவ்வளவுதான் முடிஞ்சு. சவுல் விஷயத்தில் கூட அப்படித்தான். ஆசிரியர்கள் வந்து பலி செலுத்துறதுக்குள்ள அவசரப்பட்டு அவர் அந்த விஷயத்தில் இறங்கினதுனால என்னாச்சுன்னா அவருடைய ராஜ்யபாரமே தேவன் நீக்கிட்டுகிறார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவனுடைய எதிர்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் சில விஷயங்கள் நீங்க பார்க்கலாம், தேவனுடைய கிருபை அங்க கொஞ்சம் கவனிக்கும் போது, சில சமயங்களில் இஸ்ரேலுக்குள்ளேயே வேலை செய்து கொண்டிருந்த ஆசாரியர்கள் அல்லாத சில பேர் பலி செலுத்தினாங்க, அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். அது யாருன்னா சில எபிரேய தீர்க்கதரிசிகள் அவங்க செஞ்சாங்க, குறிப்பாக சாமியல் தீர்க்கதரிசி செஞ்சார். 1 Samuel 7:9
அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார்.
தேவன் அவருக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதே போல எலியா தீர்க்கதரிசி பெரிய அளவில் ஒரு சாட்சி காமிச்சார் இல்லைங்களா, பாகால் வணங்குறவங்களுக்கும் உண்மை தேவன் வணங்குறவங்களுக்கு வித்தியாசம் காமிக்கிறதுக்காக. 1 Samuel 18:31-33 அது நீங்க வாசிக்க வேண்டியதில்லை. அங்க எலியா தீர்க்கதரிசி கூட அந்த பலிகள் செலுத்தும் போது தேவன் அருமையாக அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக மிகப்பெரிய சாட்சி அங்கே காண்பித்ததை நம்ம பார்க்கணும். இவ்விதமாக இருக்கும்போது இந்த ஆசாரியர்களை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா, இந்த எகிப்து தேசத்தில் தேவன் காப்பாற்றின தலைச்சின் பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவங்க வனாந்தரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 12 கோத்திரத்திலிருந்து வரக்கூடிய தலைச்சின் பிள்ளைகளை எடுக்காமல் இந்த தலைச்சின் பிள்ளைகள் எல்லாருக்கும் பதிலாக யாரை தனக்கென்று ஏற்படுத்திட்டார்னா, லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் தெரிந்து கொண்டார். அவங்க யாருக்கு பதிலாக இருக்கிற எல்லா தலைச்சின் பிள்ளைகளுக்கு பதிலாக, அது நீங்க என்னாகமும் 3:41 பார்க்கலாம்.
இஸ்ரேல் புத்திரரில் உள்ள முதற்பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும், இஸ்ரேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு.
மிருக ஜீவன்கள் கூட
நான் கர்த்தர் என்றார்.
அப்போ மனுஷங்கள் மட்டுமில்ல மிருக ஜீவன்கள் கூட, இந்த இஸ்ரேலில் இருக்கிற எல்லா தலைச்சின்களுக்கு பதிலாக லேவியின் புத்திரரை தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப முழு லேவி கோத்திரமும் இருக்கிற 12 கோத்திரத்தின் மத்தியில இந்த ஊழியம் செய்வதற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அந்த லேவி கோத்திரம். அந்த முழு லேவி கோத்திரமும் இந்த பரிசுத்தமான இந்த ஊழியத்திற்கென்று அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. ஆனாலும் ஒரே விதமாக இல்ல, எல்லாரும் யாரு வேணாலும் என்ன வேணாலும் வேலை வேணாலும் செய்யலாம், ஆசிரிப்பு கூடத்தில் போயிட்டு என்ன வேலை வேணாலும் சொல்ல எங்க வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற கண்டிஷன் இல்ல. அதற்கு பதிலாக லேவியினுடைய 3 குமாரர்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், அது கெர்சோன், கோகத், மெராரி. லேவியினுடைய வம்சத்தில் 3 பசங்க, லேவியினுடைய 3 குமாரர்கள்ல இந்த கெர்சோன், கோகத், மெராரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகளாக தேவன் பிரிச்சு கொடுத்தாரு. அதுல கோகாத் புத்திரம் புத்திரர்களை இந்த ஒரு வேலைக்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப கோகாத் புத்திரர்களை தான் குறிப்பாக ஆரோனுடைய வம்சம் வருகிறது நம்ம பார்க்கிறோம். கோகாத் வம்சத்தில் இருந்த வந்த அந்த ஆரோன் மற்றும் அவருடைய குடும்பத்தார், அவருடைய குமாரர்கள், அவருடைய குமாரர்கள் இந்த ஆசாரிய ஊழியத்தை கண்டு தேவன் பிரிச்சிட்டாரு. ஆனா மோசையினுடைய வம்சம் அப்படி வரல. மோசையினுடைய வம்சத்தை தேவன் இந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்கென்று நியமிச்சிட்டார்னு சொல்லி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. தனி மோசே மாத்திரம் ஒரு மாபெரும் தலைவராக இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க பத்தி அவங்க என்ன வேலை செஞ்சுட்டா அதை பத்தியெல்லாம் நம்மளுக்கு விவரமாக தரப்படவில்லை. ஆக இவர்கள் வந்து சாதாரண லேவியர்கள் மத்தியில ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ மூணு பசங்கள்ல கோகாத் வம்சம் ரொம்ப முக்கியமான வம்சம், அதுல தான் ஆசாரிய வம்சம் தேவன் தெரிந்து கொள்கிறது. நம்ம பார்க்க இந்த ஆசாரியர்கள் மத்தியில இப்ப அங்கேயும் ஒரு தலைச்சின் பிள்ளை தேவன் தெரிந்து கொள்கிறார். அது யாருனாக்கா பிரதான ஆசாரியர். அந்த கோத்திரத்தில் இருக்கிற எல்லா முதற் பேரனர்களுக்கு பதிலாக யார் அந்த தலைச்சின் பிள்ளை ஸ்தானத்தில் வராங்கன்னா பிரதான ஆசாரியர். அது முதலாவது பிரதான ஆசாரியர் ஆரோன் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஆரோன் அங்க முதல் முதலாக இஸ்ரேலில் இருக்கிற எல்லா கோத்திரங்கள் மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அன்னைக்கு அவங்களுக்கு ராஜாவெல்லாம் கிடையாது. அதே போல மோசையை தவிர வேற பெரிய 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 தீர்க்கதரிசிகள் அவர்கள் மத்தியில் கிடையாது. சில தளபதிகள் போன்ற சில நபர்கள் அவங்க மத்தியில் இருந்தாங்க, உதாரணமாக யோசுவா, காலேபா, அந்த மாதிரி எல்லாம். ஆனா இந்த பிரதான ஆசிரியர் வேலைக்கு பிரதான ஆசிரியராக ஆரோன் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் ஒரு நியாயாதிபதியாக மற்றும் ஒரு தலைவனாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்து, அதாவது எல்லா ஆசாரியர்களுக்கும் மேலான ஒரு தலைமை ஆசாரியனாக ஹை பிரீஸ்ட் ஆக தேவன் அவரை நியமனம் பண்ணினார். அது நீங்க உபாகமம் வாசிக்க வேண்டியதில்லை, 17:8-12 மற்றும் 17, அப்புறம் உபாகமம் 21:5 இது இந்த விவரங்கள் அங்கே தரப்பட்டிருக்குது. இந்த பிரதான ஆசாரியனுடைய வேலை மற்றும் ஆசாரியனுடைய வேலை நம்ம ஏற்கனவே சொன்னபடி மனிதர்களையும் தேவனையும் இணைக்கும் மிக முக்கியமான வேலை செய்கிறவர்கள், தேவனோடு கூட ஒப்புரவு ஆக்கிற ஜனங்கள். ஏன்னா மற்ற உலகத்தின் எல்லா ஜனங்கள் அந்த முதலாம் உலகத்துக்கு பின்பு அந்த முற்பிதாக்களுடைய காலத்துக்கு பின்பு தேவன் எந்த மனுஷனும் கூட தொடர்பில்லை. ஒன்லி அந்த முற்பிதாக்கள் மாத்திரம் மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல மாத்திரம்தான் தேவன். அப்ப மற்ற யாருக்கிட்டும் எந்த தொடர்பு இல்லாத போது முழு உலகத்தின் ஜனங்கள் மத்தியிலிருந்து அந்த இஸ்ரேல் கோத்திர இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தேவன் தெரிஞ்சு அதுல சிறப்பான வேலைகளை அவர் செய்யும் போது இந்த ஆசிரியரின் கூடார சம்பந்தமான வேலைகள் அங்கே நடக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக தேவன் அதை செஞ்சார். அநேகம் கட்டளைகள் கொடுத்திருந்தார் மனுஷங்களுக்கு கூட கொடுத்த அந்த சாதாரண சாமானிய ஜனங்களுக்கு, மற்ற எல்லா கோத்திரத்தின் ஜனங்களுக்கு, அதில் இருக்கிற பிரபுக்களுக்கு, அதில் இருக்கிற ஸ்திரீகளுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு என்று பலவிதமான கட்டளைகள் அவர் கொடுத்திருக்கும் போது பிரதான ஆசிரியர்கள் கூட எப்படி இருக்கணுங்கிறது சில கட்டளைகள் கொடுத்தார். பிரதான ஆசிரியர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தலைவராக இருந்தாரு, ஒரு நியாயாதிபதியாக இருந்தாரு, ஆசிரியராக இருந்தாரு. ஆனாலும் தன்னுடைய இஷ்டப்படி இஷ்டம் போல செயல்படுவதற்கு முடியாது, பதிலாக ஒரு தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சுதான் அவர்கள் வேலை செய்யணுங்கிறது தேவனுடைய நோக்கமா இருந்துச்சு. அது அந்த வகையில் பார்க்கும்போது ஆசிரியப்பு கூடாரத்தில் மூன்று பகுதிகள் நம்மளுக்கு நல்லா தெரியும், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம். பிரதான ஆசாரியர் வருஷத்தில் எவ்வளவு முறைங்க? ஒரே ஒரு முறை உள்ள போலாம். ஆனால் நம்மளுக்கு வசனத்தின் அடிப்படையில் கிடையாது, வசனத்தின் அடிப்படையில் வருஷத்தில் ஒரு டைம் தான் அவர் போவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம அந்த அவங்க செலுத்தின பலிகள் மூலமாக கண்டுபிடிக்கிறோம் வருஷத்தில் ஒரு டைம் தான் அவர் போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. ஆனால் மற்ற சமயங்களில் மோசைக்கு பார்க்கும்போது அவர் எப்ப வேணாலும் போலாம், போயிட்டு வந்திருக்கிறார், போயிட்டு வரலான்ற சட்டம் இல்ல, போயிட்டு வந்திருக்கிறார். குறிப்பாக அந்த இடங்களை மாற்றும் போது அந்த கேம்ப் மாற்றி மாற்றி, அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அவர்கள் இடம் பெயரும் போது ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய பொருட்களை மாற்றும் போது மோசைக்கு அந்த அனுமதி இருந்துச்சு. அதன் மூலம் நம்மளுக்கு என்ன யோசிக்க தோணுதுன்னா அவரு எப்ப வேணாலும் போலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி மோசேக்கு தேவன் ஒரு விசேஷமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் பிரதான ஆசாரியன் வருஷத்துல ஒரு தரம்தான் போயிருக்கிறார் அப்படின்னா அது எப்ப போனார்னா பாவ நிவாரண பலி நாள் அன்னைக்கு மட்டும்தான். அது நீங்க லேவி ராகமும் 16:2 வாசிக்கலாம்.
கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல்.
எப்பவும் நினைச்ச போதெல்லாம் வர முடியாது, சகல வேளைகளிலும் வர முடியாது. எப்படி கட்டளை கொடுத்துக்கற பாத்தீங்களா? அப்போ இது நம்மளுக்கு தெளிவா தெரியுது, பாவ நிவாரண பலி நாள்ல அன்னைக்கு போலான்ற விஷயம் எப்படி நம்மளுக்கு சொல்லலாம்னா, ஏன்னா பாவ நிவாரண நாள் வருஷத்துல எத்தனை டைம் தான் வரும், ஒரே டைம் தான் வரும். அதன் மூலமாக நம்ம கணிக்க முடியுது இவரு வருஷத்துல ஒரு டைம் உள்ள போலாம். ஆசாரியர்களை தேவன் தெரிந்து கொள்ளும் போது இந்த ஆசாரியர்களை பொறுத்தளவு முதலாவது சரீர பிரகாரமாக அவர்களை அவர்களுடைய தகுதி தேவன் பார்த்தார். அது நீங்க லேவி ராகமம் 21:17-22.
நீ ஆரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியதற்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறைதோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது, அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது, குருடனானாலும் சப்பானியனானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவனானாலும்.
குறுகின அல்லது நீண்ட, அது நீங்க ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா குறுகினாங்கிற இடத்துல வந்து பிளாட் நோஸ் இருக்கும், சப்பை மூக்கு, மூக்கு சப்பையானவர் அங்க போகக்கூடாது. அப்புறம்
கால் ஒடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும் கூணனானாலும் புல்லனானாலும் பூ விழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசருள்ளவனானாலும் விதை நசுங்கினானாலும் அணுகலாகாது. ஆசாரியன்
அப்போ இந்த மாதிரியான ஒரு தேர்ந்தெடுத்தல் அங்கிருந்து நீங்க மிச்ச வசனங்கள்லாம் வீட்டுல படிக்கணும், இங்க படிக்க முடியாது, ஆனா நீங்க மனசுல பதிய வைக்கலாம். ஆசாரியர்களை தேர்ந்தெடுக்கும் போது உடல் ரீதியாக அவங்களுக்கு எந்த ஒரு அங்கவீனம் இருக்கக்கூடாது என்பதுல தேவன் உறுதியாக இருந்தார். அதே போல லேவியர்களை பொறுத்தளவு அவர்கள் மத்தியில் இந்த ஆசாரியர்களை தேர்ந்தெடுக்கும் போது இந்த ஆசாரியர் லேவியர்களுக்கு தேவன் தசமபாகம் வாங்கறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். லேவியர்கள் ஜனங்கள் மத்தியில தசமபாகம் வாங்கிக்கலாம். ஆசாரியர்கள் யாருக்கிட்ட வாங்கினாங்க? ஆசாரியர்கள் லேவியர்கிட்ட வாங்கிட்டாங்க. அது நீங்க என்னாகமும் 18:28.
இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசம பாகமாகிய உங்கள் பங்குகளில் எல்லாம் நீங்களும் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும்.
அப்போ அதுல லேவியின் புத்திரர் வாங்குற தசம பாகத்துல ஒரு தசம பாகம் இவர்கள் கொடுக்கணும் ஆசாரியர்கள். அப்படி தேவன் ஒரு கட்டளை கொடுத்துட்டுகிறார். மேலும் ஆசாரியர்களுடைய திருமணம் பற்றி தேவன் கட்டளை கொடுத்தார். நீங்க கூட நினைக்கிற திருமணம் பத்தி எல்லாம் சொல்லுமா, மனுஷனா இருந்தா கல்யாணம் பண்ணித்தான் செய்வா அப்படின்னு நீங்க நினைக்கல. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இதுல நடந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் என்ன இருக்குங்க, நிழலும் பொருளும் இருக்கு. அந்த பொருள் யாருக்கு? நமக்கு, நம்மளுக்கு இருக்கு, சம்பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த விஷயங்களை நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறோம். திருமண விஷயத்துல பார்க்கும்போது அவர் எப்படி திருமணம் செய்யணும். லேவி ராகமம் 21:13-14.
கண்ணிகியா இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும்.
அவர் கண்ணிகிய மாத்திரத்தான் திருமணம் செய்ய வேண்டுமே தவிர வேற எந்த விதமான ஸ்திரீகளையும் அவங்க கல்யாணம் பண்ண, விதவைகளே ஆனாலும் கூட கல்யாணம் பண்ணக்கூடாது. குறிப்பாக ஆசாரியனுடைய விதவைகளா இருந்தாலும், வேறொரு ஆசாரியனுடைய விதவைகளா இருந்தாலும் கூட அவன் திருமணம் செய்யக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த திருமண விஷயத்துல. ஒருவேளை ஒரு இது விட்டுட்டு வேற மாதிரி கல்யாணம் பண்ண என்ன பாரு, ஏற்கனவே நேற்று நம்ம ஆசிரியப்பு கூடாரத்தை பத்தி பார்த்த இல்லைங்க, உடனே செத்துருவார். அதுதான் அவருடைய அவருக்கு இருக்கிற விடுதலை, சாவுதான் அவருக்கு விடுதலை, வேற ஒண்ணுமே கிடையாது, சாக வேண்டியதான். அடுத்தபடியாக இந்த ஆசிரியர்கள் பிரேதம் இருக்கிற இடத்துல போலாமா அப்படின்னாக்கா பிரேதம் இருக்கிற இடத்துல போகக்கூடாது. அப்ப தன்னுடைய தாய் தகப்பன் செத்துட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்களுடைய சாவுக்கு போக வேண்டாமா, அவன் புலம்ப வேண்டாமா, அவங்களை எடுத்து அடக்கம் பண்ண வேண்டாமா அப்படின்னா, அது நீங்க வசனத்துல பாக்கலாம். லேவி ராகமும் 21:10-12.
தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்கு உரிய வஸ்திரங்களை
தரிக்கும்.
பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும்.
தாய் தகுப்பன் செத்தா கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, அதுக்காக போய் அங்க தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் ஒரு அநியாயமா தெரிய பாக்குறது. ஆனா இதுதான் இதுல இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். சோ இதை நம்ம நெல்லும் பொருளும் என்ற விஷயத்தின் அடிப்படையில் தான் நம்ம அதை படிக்கலாம். அடுத்தபடியாக இவங்களுடைய பணி புரியக்கூடிய முக்கியமான வேலை, முக்கியமான இடம் எங்கன்னா பலிபீடத்துல இவங்க பணி புரியறாங்க, வேலை செய்யறாங்க. குறிப்பாக பலிகளை தயார் செய்வதும் அல்லது பலிகளை தயார் செய்வதும் நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம். ஆனா பலிகளை தயார் செய்வது சாதாரண வேலைய கிடையாது. உள்ள வரக்கூட காளைகள் எல்லாம் வெட்டணும், கொலை பண்ணணும், அப்புறம் ஆடுகளை கொலை பண்ணணும். அங்க ரத்தமும் சதையும் அதுதான் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? இவங்களுடைய ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம், பலிகளை தயார் செய்யறது அல்லது இவர்களுடைய மேற்பார்வையில் லேவியர்களை தயார் செய்ய வைப்பது இவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. அது மட்டுமல்ல, பலிபீடத்தில் செலுத்த வேண்டிய பலிகள், பலிகளை தயார் செய்யறது இவங்க செய்யலாம் அல்லது இவர்களுடைய மேற்பார்வையில் லேவியர்கள் செய்யலாம். ஆனா பலியை பலிபீடத்தின் வச்சு தகனிக்கிறது அல்லது அதுல பலி செலுத்துறது போன்ற வேலைகள் அது யார் தான் செய்ய முடியும்னா ஆசிரியர்கள் மாத்திரம் தான் செய்ய முடியும். அது மட்டுமில்ல, ரத்தம் தெளிக்கிறது, அந்த பலிபீடத்தின் கொம்புகள்ல பூசுறது, ரத்த சம்பந்தமான வேலைகள் செய்யறது போன்றவைகள் அனைத்தும் ஆசிரியர்கள் மாத்திரமே செய்ய வேண்டிய வேலைகளாக இருக்குது. அதே போல தகன பலிகள் செலுத்தும் போது பலிபீடத்தினுடைய நெருப்பை அணியாமல் பார்த்துக் கொள்வது இவர்களுடைய முக்கியமான வேலை. அதே போல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற குத்து விளக்கு தொடர்ந்து எரிய செய்வதும் இவர்களுடைய வேலை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது அணையக்கூடாது. அதே போல இன்னொரு முக்கியமான கட்டளை ஆசாரியர்களுக்கு இருந்துச்சு. நீங்க படிச்சா சிரிச்சிடுவீங்க. லேவியராகமம் 10:9,
நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாது இருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம்.
எப்படிங்க குடிச்சிட்டு வேலை செய்ய போகக்கூடாது? பொதுவா மனுஷங்க வந்து இந்த காலத்திலேயே நாகரிக காலத்திலேயே அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல எப்படி இருப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு அனுமதி இருக்குது, குடிக்கலாம். ஆனா வேலைக்கு போகும்போது, ஆசரிப்பு கூடார வேலைகளுக்குள்ள போகும்போது இவங்க இதை தொடக்கூடாது. மதுவையோ அல்லது திராட்சை ரசத்தையோ அவங்க தொடக்கூடாது. அது மட்டுமில்ல, அதற்கு பின்பு நம்ம பார்த்தோம்னா ஆசாரிய முறைமைகள் ஏற்பாடுகள் நடந்துச்சு எவ்விதமாக. அது சிஸ்டமேட்டிக் தேவன் கொடுத்தார். இந்த நவீன காலத்துல ஒரு மனுஷன் எப்படி வாழ்றமோ அதெல்லாம் அந்த காலத்தில், இதெல்லாம் பழசு. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயம்ல இதெல்லாம் ஓல்டு. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் நவீன யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் கொடுத்த கட்டளைகளில் நம்ம பார்க்கிறோம், இதை விட ரொம்ப சயின்டிபிக்கா அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. தேவனுடைய கட்டளைகள் அபிதமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல நம்ம பார்க்கும்போது தாவீது ராஜாவுடைய காலத்தில் இந்த ஆசாரிய முறைகள்ல சில மாடிபிகேஷன்ஸ் நடந்துச்சு. அதை 24 பங்காக பிரிச்சாங்க. பிரிச்சு வாரம் ஒரு டீம் அவங்க ஊழியம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அது 1:24 1-19 நீங்க வீட்டில் போய் வாசிக்கலாம். அதே போல 2:23 கூட நீங்க வீட்டில் தான் வாசிக்கணும். அதே போல அடுத்தபடியாக பாபிலோனிய சாம்ராஜ்யத்தால தேசம் சிறையிருப்பில் இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, இந்த முறை மாற்றப்பட்டுச்சு. திருப்பி இன்னொரு சேஞ்ச் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. வாரத்தில் 1st சீட்டு போடுறது வேலை நடக்கும். அந்த டைம்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆசாரியர் அது ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் என்னென்ன வேலைகள் செய்யணும், குறிப்பாக தூபம் காட்டுற வேலை அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அது நீங்க எஸ்ரா 2:36-39 நெகேமியா 7:39-42 நீங்க பார்க்கலாம். இந்த சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிற முறை மற்றும் அந்த ஆசிரியர் பாத்தீங்கன்னா, லூக்கா 1:9 படிக்கலாம். ஆசாரிய ஊழிய முறைமையின் படி சொல்லி அங்க நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். இந்த சீட்டு போட்டு வேலைகள் அலாட் பண்றது அந்த காலங்களுக்கு பின்பு நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விதமாக ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்த பின்பு ஆசிரியர்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டு போக முடியாது. ஆசிரியர்களுக்கென்று அவங்க ஃபர்ஸ்ட்ல சரீர ரீதியாக தேவன் சில தேர்ந்தெடுப்பு வச்சாரு. அதே போல அவர்கள் ஒழுக்க ரீதியாக சில கட்டளைகள் கொடுத்தாரு. அதே போல அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அது சம்பந்தமாக சில கட்டளைகள் கொடுத்தாரு. மட்டுமல்ல அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட போட வேண்டிய உடைகள்ல கூட தேவன் கண்டிப்பாக அவர் இருந்தார். அப்ப ஆசாரியனுடைய உடைகள் நம்ம பார்க்கும்போது முதலாவது மெல்லிய பஞ்சநூலால் செய்யப்பட்ட விசித்திரமான உள் சட்டை, அதாவது ஷார்ட் லில்லன் டிராயர்ஸ். டிராயர்ஸ் அது செய்யப்படக்கூடிய அந்த உடைகள் மொத்தமா அதுல பார்த்த முதல்ல ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது எதுனா மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட உடை, ஃபைன் லில்லன். அதுல தான் அவங்க வந்து தயார் பண்ணாங்க. முதலாவது மெல்லிய பஞ்சு நூலால் ஆன விசித்திரமான உள் சட்டை. அப்புறம் ரெண்டாவது மெல்லிய பஞ்சு நூலாலான இறுக்கமான அங்கி, க்ளோஸ் ஃபிட்டிங் டூனிக் ஆஃப் ஃபைன் லில்லன், எல்லாமே இதுல தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. மூன்றாவது அது லிஸ்ட் போடுங்க, நோட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். மெல்லிய பஞ்சு நூலாலான விசித்திரமான உள் சட்டை நம்பர் ஒன், ரெண்டாவது மெல்லிய பஞ்சு நூலாலான இறுக்கமான அங்கி ரெண்டாவது, மூன்றாவது மெல்லிய பஞ்சு நூலாலான இடைக்கச்சு. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கறோம் யாத்திராகமம் 28:39 அவங்களுடைய உடைகள் பத்தி சொல்லியிருக்கு. அதுல இடைக்கச்சை, அப்புறம் இவை அனைத்தும் எப்படி செஞ்சிருக்கணும்னா நீலம், ரத்தாம்பரம், சிகப்பு நூல் ஆல் ஆகிய சித்திர வேலை இருக்கணும், எம்பிராய்டரி ஒர்க் அதில் இருக்கணும். நீலம், ரத்தாம்பரம், சிகப்பு நூல், மூன்று கலர் அதுல மிக்ஸ் ஆயிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நம்ம பேசிக் லெசன்ஸ்லயே பார்த்துருக்கிறோம் மூன்று கலர் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டுக்குது. வாசல், அதே போல பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவாயில், அப்புறம் மகா பரிசுத்தலத்தினுடைய நுழைவாயில், எல்லா இடத்திலும் அந்த மூன்று கலர்கள் அங்க பயன்படுத்தப்படுச்சு. அதான் மெல்லிய பஞ்ச நூல் ஆன உள் சட்டை, இறுக்கமான அங்கி, இடைக்கச்சை, அப்புறம் நீலம், ரத்தாம்பரம், சிகப்பு நூலாலான சித்திர வேலையாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சணல் நூல் அங்கி, சணல் நூல் அங்கி அல்லது அதுக்கு பேர் ஏபோத் என்று அங்கே சொல்லப்படுது. அதுக்கு வசனம் 1 Samuel 22:18 அதை நீங்க வைக்கலாம். அதுக்கப்புறம் மெல்லிய பஞ்சு நூலாலான தலைப்பாகை, ஒரு டர்பன் அவங்க போடணும், தலைப்பாகை அவங்க போடணும். ஆனா காலில் செருப்பு போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது போன்ற இந்த கட்டளைகள் கூட நம்ம பார்க்கிறோம். இது ஆசிரியர்கள் அணிய வேண்டிய உடை, இது பிரதான ஆசிரியருக்கு இல்ல, இது பிரதான ஆசிரியர் கூட இது போடுவாரு. ஆனா அதற்கு மேல இன்னொரு 4 பொருள்கள் சேர்த்தணும். பிரதான ஆசிரியருக்கு அங்க போட்டுக்கிறது பிரதான ஆசிரியருடைய படம். ஆனா இப்ப நம்ம முன்னாடி சொன்ன அந்த லிஸ்ட் முழுவதும் ஆசிரியர்களுடைய உடை, அதுவும் குறிப்பா எல்லா நேரத்திலையும் எல்லா ட்ரெஸ் பண்றதுக்கு அனுமதி இல்லை. சில பள்ளிகள் குறிப்பிட்ட பள்ளிகள் செய்யும் போது அந்த உடைகள் போடணும், பலிகள் செலுத்தி முடித்த பின்பு போட வேண்டிய உடைகள் இருக்கு. அப்புறம் சில நாற்கள் இருக்கு, அந்த நாற்கள்ல போட வேண்டிய உடைகள் அது இருக்கு, அதுக்குள்ள சரியா போடணும். அந்த ட்ரெஸ் பண்ணி அப்பப்ப மாத்தணும், அவங்க மாத்தி தான் அந்த மற்ற என்ன வேலைகள், ஒருவேளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னாக்கா அந்த டைம்ல போட வேண்டிய ட்ரெஸ் தான் போடணும். அதே போல பலிகள் செலுத்தும் போது என்ன ட்ரெஸ் போடணுமோ அதான் போடணும். அதுலாம் தேவன் உன்னிப்பாக இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்ப பிரதான ஆசிரியருடைய உடைய பார்த்தா அதுல இன்னும் கொஞ்சம் 4 பொருள்கள் அல்லது 4 பொருள்கள் அதாவது துணியில அதிகமாக இருக்குது. என்னன்னா அது வெளிப்புற அங்கி, அது ஏபோ, அதாவது எப்படி இருக்கும்னா கழுத்தை சுற்றிலும் நீல நிறத்தாலான அலங்காரமான சித்திர வேலையுடைய வெளிப்புற அங்கி, அதாவது கழுத்தை சுற்றி இருக்கும், கழுத்தை சுற்றிலும் நீல நிறமாக இருக்கும், அலங்காரமான சித்திர வேலையுடைய மேல்புற அங்கி, கழுத்து பகுதியில் ரொம்ப அந்த நீல நிறம் தெரியுற மாதிரி அலங்காரமாக அது வச்சிருப்பாங்க. அதே போல அங்கியினுடைய கீழ்புறத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அதுல பொன்னார் ஆன மாதுளை மணிகள் போட்டப்பட்டிருக்கும். பொன்னால் ஆன மாதுளை மணிகள் அங்க இருக்கும். அந்த உங்களுக்கு தெரியும், அந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போயிட்டு அவர் பலி செலுத்தும் போது அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையங்கிறத தெரிந்து கொள்வதற்காக அந்த அந்த சவுண்டு கேட்டே இருக்கணும். அதுக்காக வேண்டி அது பொன்னில் செய்யப்பட்ட மாதுளை மணிகள் இருக்கணும். அதே போல பொன்னாலான இலைகள் அல்லது ஜரிகைகளால் இணைக்கப்பட்ட ஏபோத், இது கூட இன்னொரு உடை. பொன்னாலான இலைகள் ஜரிகைகள் அல்லது ஜரிகைகளால் இணைக்கப்பட்ட ஏபோத், அதுல கூட எப்படி இருக்கணும்னா, நீலம், ரத்தாம்பரம், சிகப்பு மற்றும் மெல்லிய பஞ்சநூலான அங்கி. இந்த உடை நீங்க மனசுல எந்த அளவுக்கு பதிய வைக்க முடியுமோ பாருங்க. பட் நோர் செலுத்தினா ஈஸியா இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, கழுத்து முதல் தொடை வரைக்கும் இருக்கிற உடை. அந்த படம் கூட நீங்க காமிக்கலாம், கழுத்து தொடை வரைக்கும் இருக்கிற உடை. அப்புறம் பொன்னாலான இணைப்புகள் மூலம் தோல் பட்டைகள், தோல் பகுதிகளில் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த இன்னொரு உடை எப்படி இருக்குதுன்னா, பொன்னாலான இணைப்புகள் மூலம் தோல் பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இதுல 12 கோத்திரங்களை குறிக்கும். 12 கற்கள், விசித்திரமான கற்கள் அதில் இருக்கும். ரொம்ப வெளியேற பெற்ற கற்கள் அங்க இருக்கும். அது நம்ம பார்க்கிறோம், அது மார்பதக்கம். அதுல அந்த லைட்டு, அந்த அந்த கற்கள் ஊரியும் தும்மியும் என்று நம்ம பார்க்கிறோம். அதுல தேவன் அவங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு அநேக அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார், அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு. இது பிரதர் ரசல் சொல்லும் போது எப்படி பதில் கொடுத்திருப்பாரு, ஊரியும் தும்மியும் மூலமாக எப்படி தேவன் பதில் கொடுத்திருப்பாரு. உதாரணமாக ராஜாக்கள் சண்டைக்கு போகும்போது நம்மளுக்கு வெற்றிய தோல்வியானு முதலே தெரிந்து கொள்வதற்காக ஆசிரியர்களிடத்துல போய் கேட்பாங்க. ஆசிரியர்கள் உடனடியாக பதில் சொல்லிடுவாங்க, நீ ஜெயிச்சிடுவ அல்லது தோத்துடுவ. எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமா தான ஒரு விஷயம் தான். அப்போ அது ரிசல் பிரதர் அங்க கொடுக்கும்போது என்ன கொடுக்கறாங்கன்னா, சில லைட்ஸ் வந்து எரியறதுக்கு வாய்ப்புகள். நீங்க க்வெஸ்சன் புக்ல பாக்கலாம். அந்த இப்ப எப்படி நம்ம சிக்னல் போகும்போது போலான்றதுக்கு என்ன சிக்னல் காமிக்குது, கிரீன் காமிக்குது இல்லைங்களா. கிரீன் போது போறோம், ரெட் காமிக்கும் போது நிக்கிறோம், ஆரஞ்சு காமிக்கும் போது வெயிட் பண்றோம். அது மாதிரி தான் சில சிக்னல்ஸ் அதுல தேவன் கொடுத்திருப்பார். அது ஒரு சூப்பர் நேச்சுரலா தான் இருக்க முடியும் அப்படின்னு என்று அவர் பதில் கொடுக்கிறார். ஆக இந்த மாதிரி சில உடைகள் கூட அங்க நம்ம பார்க்கிறோம். மார்பதக்கம், அதுல 12 விசித்திரமான கற்கள் இணைக்கப்பட்டது. அதே போல இவருக்கு கூட அந்த இடைக்கச்சை கொஞ்சம் ஸ்பெஷல். அது நீலம், சிகப்பு, ரத்தாம்பரம் இவைகளால் நெய்யப்பட்ட மெல்லிய நூலாலான இடைக்கச்சை. இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பெல்ட் அங்க தயார் எப்போது இருக்கணும். அந்த ஆசிரியர்கள் மாதிரியே தான் இது கூட. அடுத்தது பொன்னாலான அத மார்பதக்கம் நம்ம பார்த்தோம். அதுல 4 மூலைகளும் அங்க இணைக்கப்பட்டு அந்த 12 கோத்திரங்களை குறிக்கும் அந்த 12 கற்கள். ஆக இந்த 4 பொருள்கள் அதிகமாக இருக்கும் இந்த பிரதான ஆசிரியனுடைய உடையில. மற்றும் அவருக்கு போட வேண்டிய உடையில இன்னொரு உடை என்னன்னா, அலங்காரமான தலைப்பாகை. அது கூட அவர் போடணும். குறிப்பாக அதுல முன்னால ஒரு பொன் தகட்டினால எழுதப்பட்டிருக்கும், கர்த்தருடைய பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட ஒரு தலைப்பாகை அங்கிருக்கும். அதே போல இந்த டிரெஸ் போட்டுட்டு தான் வேலை செய்யணும். ஆனா இந்த டிரெஸ் போட்டுட்டு எங்க வேணாலும் சுத்த முடியாது, வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. டிரெஸ் போட்டு அங்க ஆசிரியப்பு கூட வெளியே வந்தா கல்வி வைக்கணும், ரோட்டெல்லாம் போட்டு போக கூடாது. அது நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தை பார்க்கலாம், 42:14.
ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வராததற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்திருந்த வஸ்திரங்களை கலற்றி வைப்பார்கள். அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள். வேற வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள் என்றார்.
அப்போ அவங்க உடனடியாக அங்க உள்ளே கழட்டி வைக்கணும், அதுக்கு பதிலாக அந்த உடைகளை போட்டுட்டு, அந்த விசித்திரமான உடைகளை போட்டுட்டு வெளியே வரக்கூடாது, தங்களுடைய இஷ்டத்தின்படி வரக்கூடாது. லேவியரை பொறுத்தளவு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு நிலம் தேவன் தரவே இல்லை, அதற்கு பதிலாக தசம பாகத்தின் மூலமாக தாங்கப்பட்டார்கள். அது நீங்க என்னாகவும் 18:26-28 நீங்க வாசிக்க வேண்டாம், அது நீங்க தகவல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல தசம பாகத்தின் மூலமாக தாங்கப்பட்டார்கள். ஆனால் தசம பாகத்தை பொறுத்தளவு தேவன் ஒரு கண்டிப்பான கட்டளையாக அவங்களுக்கு கொடுக்காமல் நீங்க மனமுவந்து செய்யுங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் நிலம் கொடுத்துருக்கிறேன், ஆனா இந்த லேவிக்கு நான் என்ன பண்ணல, நிலம் கொடுக்கல. அதனால நீங்க யாரும் உங்களுக்குள்ள வஞ்சகம் பண்ணாம நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. தசம பாகம் கொடுத்துருங்க, பத்துல ஒரு பாகம் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களை மாதிரியத்தான், அவனுடைய அவனும் ஒரு சகோதரனாக இருக்கிறான் என்று அங்கே சொல்லிட்டு. இந்த ஒரு தசம பாக விஷயத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது நடக்குது, இது ஒரு கண்டிப்பாயிட்டு. ஆனா அந்த காலத்தில் தசம பாகம் ஒரு பிரமாணமாக இருந்தாலும் கூட இது ஒரு கண்டிப்பான கட்டளை இல்லை என்பது இன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்லித்தரதில்லை. அதுக்கு பதிலாக அதை வற்புறுத்தி ஜனங்கள் கையில வசூல் பண்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு விஷயம் கூட நம்ம தெரிந்த பின்பு இந்த இன்னும் சில பொருள்கள் ஆசாரியர்களுக்கு அல்லது லேவியர்களுக்கு போய் சேரணும் என்கிற விஷயத்தில் தேவன் சொல்றாரு, அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் அவங்க செலுத்தக்கூடிய பலிகள்ல, பலிகள் கூட பாருங்க முதற் பலனானவர்களை தான் செலுத்தணும். இந்த முதற் பலன்ங்கிற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியும் கண்டிப்பா, அது யாரை பத்தி பேசுது, அது யாரு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த முதற் பலன்கள் இருக்கிறது தான் கொண்டு வந்து கடவுளுக்கு செலுத்தணுமே தவிர, மூன்றாவது நான்காவது தரத்தெல்லாம் கொண்டு வந்து அங்க பலி செலுத்துறதுக்கோ அல்லது காணிக்கைகளாக கொடுக்கறதுக்கோ அனுமதி இல்லை. அப்ப முதற் பலன்களை செலுத்தணும், குறிப்பாக அந்த அதே போல குற்ற நிவாரண பலிகள் மற்றும் ஸ்தோத்திர பலிகள் சமாதான பலிகள் இவெல்லாம் செலுத்தப்படும் போது சில பகுதிகள் ஆசாரியரை சேரும், சிலது தகனிக்கப்படும், சிலது ஆசாரியர்களுக்கு போய் சேர்ந்துடும். லேவி ரகமம் 7:33-34.
ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காக சேரும். இஸ்ரேல் புத்திரரின் சமாதான பலிகளின் அசைவாட்டு மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நான் அவர்கள் கையில் வாங்கி அவைகளை ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் நடக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல் என்றார்.
இது ஒரு பயங்கரமான கமாண்ட்மெண்ட், இது ரொம்ப கண்டிப்பான கமாண்ட்மெண்ட். ஆரோனுக்கும் அவங்களுக்கு குமாரர்களுக்கும் கொடுக்கிறதுக்காக சமாதான பலிகளை அவங்க செலுத்தும் போது அந்த பிரஷ்ட் கொடுக்கணும் பலியில, அப்புறம் ஏறெடுத்து படிக்கிற அந்த முன்னந்தொடை அதை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்துடணும். அதே போல மேல இருக்கிறது அந்த சமாதான பலி மேல செலுத்தும் போது ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு என்ன கொடுக்கணும், வலது முன்தொடை கொடுக்கணும். இதெல்லாம் கூட நிழலும் பொருளும் நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட், குற்ற நிவாரண பலியாக, ஏன்னா குற்ற நிவாரண பலி கூட செலுத்துவாங்க, குற்ற நிவாரண பலிகள் செலுத்தப்படும் போது இலேவிய ரகமம் 7:6-10 வாசிக்கும் போது உடல்கள் கல்லீரல் கிட்னி மேல் உள்ள கொழுப்பு தகனம் செய்த பின்பு, அந்த கொழுப்பு மாத்திரம் எடுத்து தகனம் செய்த பின்பு மற்ற பொருள்கள் எல்லாம் ஆசாரியர்களே சேரும், அவங்க அந்த மாம்சத்தை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். லேவிய ரகம் 7:6-10. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல்ல யாராவது ஒருவன் தானாக முன் வந்து அல்லது தனக்கென்று ஏதாவது ஒரு பலி செலுத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒரு மிருகத்தை கொண்டு வந்து கொடுத்து பலி செலுத்தினா, அந்த பலியில ஆசாரியனுக்கு என்ன போய் கிடைக்கும்னா, உபாகமம் 18:3,
ஜனத்தின் இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்கு உரிய வரத்தாவது ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் முன்னந்தொடையையும் தாடைகளையும் இறைப்பையையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும்.
முன்னந்தொடை கொடுக்கணும், அப்புறம் தாடைகள் கொடுக்கணும், அதே போல இறைப்பை, அந்த இறைப்பையை ஆசாரியனுக்கு தர வேணும் பாக்குறோம். அதே போல அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியாயிருச்சு, மத்ததுக்கெல்லாம் ஓகே, ஆனா இப்போ சாதாரணமாக வீடுகள் இருக்கும் போது போட்டுக்கிறதுக்கு துணிக்கு என்ன பண்ணுவாங்க, அது நீங்க உபாகமம் 18:4 பார்க்கும்போது, ஒருவேளை ஆடுகள் மயிர் கத்தரிக்கப்பட்டா அது கூட அவங்களுக்கு தரணும். அது நீங்க படிக்கலாம், உபாகமம் 18:4.
உன் தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆட்டு ரோமம் என்னும் இவைகளில் முதற் பலனையும் அவனுக்கு
கொடுக்கணும். ஆசாரியனுக்கு எந்த செகண்ட் குவாலிட்டி ஏமாத்திடக்கூடாது. அதனாலதான் மல்கியாவில் தேவன் சொல்றாரு, நீங்க எதுல என்ன வஞ்சித்தீங்கன்னு நினைச்சிருக்கிறீங்க, நான் சொன்னது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ரெண்டாவது மூணாவது குவாலிட்டி கொண்டாந்து தள்ளீங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் தரம் கெட்டது கொண்டது இங்க ஆசாரியனுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இதை வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, யாருக்கும் ஷேர் பண்ணல. இதுலயும் இவங்களும் ஏமாத்தி இருக்கிறாங்க, ஜனங்களும் ஏமாத்தி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தான் மல்லிகா தீர்க்கதரிசியில தேவன் சொல்றாங்க, நீங்க எதனால என்ன நீங்க ஏமாத்தினீங்கன்னா இப்படித்தான் ஏமாத்தி இருக்கிறாங்க. ஜனங்களும் ஏமாத்தி இருக்கிறாங்க, ஆசிரியர்களும் ஏமாத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல முன்னம் முதற் பலன்கள் கொடுக்க பண்ணும். ஆட்டினுடைய ரோமம் கத்தரிக்கப்பட்டா கூட அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா அவங்களுக்கு அந்த கம்பள உடைகள் தயார் பண்ணுவதற்காக நம்ம பார்க்கணும். மேலும் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், அவங்களுக்கு குவார்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த காலத்துல. அதுக்கு நீங்க படிக்கும் போது அவங்களுக்கு தங்குமிடம் நம்ம பார்த்தோம், எவ்வளவு பட்டணங்கள் கொடுக்கணும் தெரியுங்களா, 48 பட்டணங்கள் அவங்களுக்கு தரணும். பட்டணத்தினுடைய மதிலிருந்து உள்பகுதியாக 1000 முழம் இருக்கணும், இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த இடம் யாருமே போய் ஆக்குபை பண்ண முடியாது, ஆக்கிரமிக்க முடியாது. அப்போ பட்டணத்தினுடைய மதிலிருந்து 1000 முழம் அவங்களுக்கு உள்ள இடம் கொடுக்கணும். அதுல 48 பட்டணங்கள் இஸ்ரேலுக்குள்ள எங்கும் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுல 48ல 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாக இருந்துச்சு. அடைக்கல பட்டணம்னா அது ஒரு தனி டாபிக், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து அறியாமையிலையோ ஏதாவது ஒரு குற்றம் பண்ணி ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சிட்டாங்க, பெரிய தவறுகள் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள புடிச்சிட்டு போய் ஆரோன் மோசை கிட்ட அல்லது வந்து நியாயாதிபதிகளிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்குள்ள இந்த அடைக்கல பட்டணத்துக்கு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியாது, அவங்க தப்பிச்சுக்கலாம். அது மாதிரி அந்த அடைக்கல பட்டணம், 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணத்துக்கு கொடுத்துருவாங்க. அதே போல மொத்தம் இருக்கிற 42ல் ஆசாரியர்களுக்கென்று 13 பட்டணங்கள் கொடுக்கணும், லேவியர்களுக்கென்று 29 கொடுக்கணும். மொத்தம் 42 ஆசாரியர்களுக்கு 13, லேவியர்களுக்கு 29, அடைக்கல பட்டணமாக 6, மொத்தம் 48. இதற்கு வசனங்கள் எங்க இருக்குன்னா எண்ணகமும் 35:1-8 இருக்கு. அதே போல யோசுவாவின் புஸ்தகம் 21 அதிகாரம் 10-19 இருக்கிறது பார்க்கலாம். இப்ப நம்ம ஆசாரியர்களுடைய முக்கியமான வேலைகள் பார்த்தோம்னா, ஆசாரியர்களுடைய ரொம்ப மெயின் வேலை என்னங்க, ஆசாரியனாலே அவங்களுக்கு என்னதான் வேலை வலி செலுத்தவர் வேற முக்கியமான வேலையே கிடையாது, இதுதான் செலுத்தணும் அவங்க. இதை விட்டு அங்கெங்கெல்லாம் போட்டுருக்க முடியுங்களா, இது அவங்களோட டியூட்டி, ஷிப்ட் பிரகாரம் வரணும். லேவியர்கள் எல்லாம் ஆசிரியர்களும் லேவியர்களும் அவங்க குவார்டர்ஸ் தேவனை கொடுத்துட்டு பட்டணங்கள் கொடுத்தாச்சு, அவங்க அந்த டேர்ன் டியூட்டி வந்துட்டே இருக்கும், மாறி மாறி அவங்க வேலைக்கு வந்துட்டே இருப்பாங்க. வரும்போது முக்கியமான வேலை பலி செலுத்துதல், பலி செலுத்துதல் போக வேற வேலைகள் என்ன இருந்துச்சு அப்படின்னா, பலிகள் செலுத்தினது போக முதலாவது ஜனங்களுக்கு போதித்தல் அவங்களுடைய முக்கியமான வேலையா இருந்துச்சு. சும்மா பலி மாத்திரம் செலுத்திட்டு இருந்தா பார்த்தாரு, ஜனங்க சாமானியமான ஜனங்க, அவங்களுக்கு தேவனுடைய கட்டளைகள் ஞாபகத்துக்கு வைக்க முடியாது. அவன் மற்ற வேர்வை சிந்தி பாடுபடுறவன், அவனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சு செய்ய முடியாது. அதனால அப்பப்போ அவங்களுக்கு போதனை செய்யணும், அது கர்த்தருடைய காலம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் அது இருந்துச்சு. அப்ப யார் மூலமாக போதனை நடக்கணும், ஆசிரியர்கள் மூலமாக போதனை நடக்கும். குறிப்பாக அவங்களுக்கு அந்த சட்டத்திட்டங்கள் ஞாபகத்துக்கு வர வராத போது, அல்லது ஒருவேளை ஜனங்கள் மத்தியில் பக்கத்து வீட்டுக்கான சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எந்த ரூல் எடுக்கிறதுன்னு அவங்க ஞாபகத்துக்கு வராது, எத்தனாவது ரூல் எடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னைக்கு மாதிரி புக்கு வச்சே எடுக்க முடியாது, அது மட்டும் இல்ல இன்னைக்கு புக்கா இருந்தாலும் நம்ம போட்டா நம்ம எடுக்க முடியாது, அதுக்குன்னு அவங்க வக்கீல் இருக்கிறாங்க, அவங்க தான் எடுப்பாங்க. அது மாதிரி இந்த ஆசிரியர்கள் ஜனங்க போய் அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ஏற்பட்டிருந்துச்சுன்னா அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க சரியான முறையில எந்த சட்டத்தையும் அவங்க சொல்லணுமோ அதை எடுத்துரைச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கிடுவாங்க. அதே போல இன்னும் சில வேலைகளுக்கு இது குறிப்பாக ஜனங்கள் மத்தியில் ஒரு முக்கியமான வியாதி இருந்துச்சு அந்த காலத்தில், சொல்ல முடியுங்களா, குஷ்டரோகம். ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றீங்க, அந்த காலத்தில் குஷ்டரோகம் ரொம்ப சர்வசாதாரணமா இருந்திருக்குது. அப்போ இந்த குஷ்டரோகத்தை கண்டறிது யாரு, டாக்டர் யாரு, இந்த ஆசிரியர்கள் தான் இருக்கணும். அவங்க குஷ்டரோகத்தினுடைய வகைகளை கண்டுபிடிக்கணும், ஏன்னா குஷ்டரோகம்னு தெரிஞ்சுன்னா அவங்க ஊருட்டு வெளியில் கொண்டு வைக்கணும். ஒருவேளை அவனுக்கு சரியாயிடுச்சுனாக்கா மீண்டும் அவன் ஊருக்குள்ள ஜனங்களோடு ஜனமாக சேர்த்தணும்னா அவர் ஆசிரியர் டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் பண்ணிட்டு இவனுக்கு வந்து குஷ்டரோகம் இல்லை, இவனை சேர்த்துக்கலாம் அப்படின்னாக்கா அவங்களை சேர்த்துக்குவாங்க, அல்லது இவங்களை வெளியே தரணும்னா வெளியே தரணும். அப்ப குஷ்டரோகத்தினுடைய வகைகளை கண்டறிதல், அதே போல ஜனங்கள் மத்தியில் குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள், குறிப்பாக விவாகம், விவாகரத்து போன்ற அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா அதுக்குண்டான தீர்வுகள் இந்த ஆசிரியர்கள் கொடுப்பாங்க. இவங்க ஒன்லி வேலை செய்யறாளுக்கு மட்டும் இல்லை, அறிவில் கூட இவங்க அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா இவங்க வந்து வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில் ஒரு சமாதானமான சூழ்நிலை நிலைநாட்ட முடியாது. அதனால இவங்க இந்த மோசையினுடைய பிரமாணங்களை நன்கு கற்று தேர்ந்தவர்களாக கூட இருக்கணும் பார்க்கறோம். அதே போல ஜனங்கள் செலுத்துற பொருத்தனை, ஒருவேளை ஜனங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கு என்ன பலி செய்யணும் அவங்களுக்கு தெரியாது, மறந்துடுவோம். அப்போ வந்து உடனே ஓடி வந்து கேட்போம் ஆசிரியர்கிட்ட, இந்த மாதிரி நான் பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்னா, நீ போய் ஒரு புறா பிடிச்சிட்டு வா, அல்லது ஒரு கோழி எடுத்துட்டு வா, ஏதோ ஒரு மிருகமோ அல்லது ஒரு பறவையா அவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன கொண்டு வரணுங்கிற விஷயம் அவங்க சொல்லுவாங்க. அதே போல சட்டப்பிரகாரமாக, நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக என்னென்ன கட்டளைகள் கொடுக்கணுமோ அது சம்பந்தமாக பேசுவாங்க. அது மட்டுமில்ல, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள சுகாதாரத்தை கவனிக்கிறது இவங்க ஆசாரியர்கள். அப்படியே நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவங்க சுத்தமா இருக்கிறாங்களா, சுகாதாரமா இருக்கிறாங்களா அப்படிங்கறத வாட்ச் பண்றது கூட இவங்க தான். யோசித்து பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய கும்பல், எவ்வளவு பெரிய கூட்டம், மனதர் வழி. அப்ப அங்கெல்லாம் ரொம்ப அசிங்கமாகாம சுகாதாரமான முறையில் அவங்களை தேவன் வழி நடத்திட்டு போறதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் கொடுத்துருக்காரு பாருங்க. உதாரணமாக டாய்லெட் போனவங்க கூட அவங்க என்ன பண்ணும், இன்னைக்கு போற மாதிரி வெஸ்டர்ன் போற மாதிரி போகணும், அவங்க கையில குச்சி எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் தேவன் அன்னைக்கே கொடுத்துருக்கிறார் கட்டளைகள். அந்த விதமாக சுகாதார முறைகளை கூட அவங்க பார்க்கணும். அதே போல ஜனங்களை ஆசீர்வதிக்கிற முறை, பொது இடங்களில் பொதுவாக ஜனங்களை அவங்க ஆசீர்வதிக்கலாம். அதே போல ஜனங்களை எச்சரிக்கை செய்வதும் இவர்களுடைய முக்கியமான வேலை. எந்த மாதிரி காலங்கள்னா, யுத்த காலங்களில், குறிப்பாக யுத்த காலங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி எடுத்து, இங்கெல்லாம் நான் பார்க்குற உடன்படிக்கை எடுத்துனா நீங்க யோசித்து பாருங்க, அப்ப இந்த இடத்துல யாரோ நுழைறாங்க, அது கண்டிப்பா மோசை தவிர வேற யாரும் போக முடியாது. அப்போ இது கேட்டு எக்காலங்கள் மற்றும் பூர்வீகளை துணிக்க செய்வது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வசனம் நான் சொல்லிடுறேன், நீங்க வீட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்தா போன் பண்ணுங்க. டவுட்டே வரலன்னா என்ன அர்த்தம், யாரும் எடுக்கலன்னு அர்த்தம். எண்ணகமும் 10:8-9 உபாகமும் 20:2 அதே போல 1 நாளாகமும் 13:10-12 மற்றும் 14 2 நாளாகமும் எழுதிக்கோங்க. ஆக இத்தனை விஷயங்கள் கூட நம்ம இங்க பார்த்தோம். அதற்கப்புறமாக இவ்வளவு விஷயங்கள் ஆசாரிகளை பற்றி நம்ம கவனித்த பின்பு, இது ஒரு முழுமையான கிளாஸ் இல்லை, அது நீங்க ஒத்துக்குங்க, நானே ஒத்துக்கிறேன், ஏன்னா இது ஃபுல் ஸ்டடி வேணும் கண்டிப்பா. இதுவரைக்கும் நம்ம ஆசிரியர்கள் கூடாரத்தை பத்தி சில சகோதரர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அநேக சகோதரர்கள் பண்றதில்லை, அதனால ஒரு இன்ஸ்பிரேஷன்ல தான் அது பண்ணணும். இப்போ ஆசிரியர்களுடைய ஊழியத்தினுடைய தகுதிகள் வந்துடலாம், ஆசிரியர்களை தெரிந்து கொண்ட பின்பு ஆசிரியர் ஊழியத்தினுடைய தகுதிகளுக்கு நம்ம வரலாம். அதுக்கு வரும்போது முதலாவது என்ன குவாலிபிகேஷன், நம்ம நிறைய நிழலும் பொருளும் இருக்கும் பட்சத்தில் உடல் ரீதியான சில தகுதிகள் மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்த்துடல, ஒரு 10 மினிட்ஸ் தான் எனக்கு இருக்கு, அதனால அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நான் சுருக்கமாக விஷயங்களை சொல்றேன். அது லேவிய நாகமம் 21:17 நம்ம ஆரம்பிக்கலாம்.
நீ ஆரோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி சில இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. இதுக்கு தகுதிகளை பொறுத்தளவு ஆரோனிய ஆசாரிய வம்சம், ஆரோனுடைய ஆசாரிய ஊழியம், அது ஆசிரியப்பு கூடாரத்தில் செய்யப்பட்ட அந்த ஊழியம், அதுக்கு பேர் ஆரோனிக் பிரீஸ்ட்வுட், அது ஒரு நிழல், அது நம்மளுக்கு தெரியும். ஆரோனுடைய ஆசாரிய முறைமை, அது யாரை குறிக்கும் அடையாளம் அப்படின்னா, பொதுவாக ஆரோன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் சபை, மாம்சத்தில் இருக்கும் சபை, மகிமையடைந்த சபையை குறிக்காது. அதே போல மோசே யாருக்கு குறிக்கிறார்? ஜீசஸ் மட்டும் தான் குறிக்கிறார். அதனாலதான் மோசே தேவன் தனித்துவமாக அங்க காமிச்சிருக்கிறார். ஆனா ஆரோனை பற்றி பார்க்கும் போது மோசைக்கு கொஞ்சம் கீழே அப்படிதான். அதாவது என்ன இருந்தாலும் மோசையினுடைய ஒப்புதல் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும். அது மாதிரி இருக்கும் போது ஆரோனுடைய ஊழியம் அல்லது ஆரோன் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையிலமாக்குறாரு. அப்போ சபை எந்த காலத்து சபைனா தற்காலத்தில் வாழ்கிற சபை. மட்டுமல்ல ஆசிரியர்களுடைய ஊழியம் மிக முக்கியமான ஊழியம், அது பலியின் ஊழியமாக இருக்கிறதுனால கிறிஸ்துவ மற்றும் சபையினுடைய தற்கால ஊழியம் என்னங்க? பலியின் வாழ்க்கை. நம்முடைய தலையாக கிறிஸ்து அந்த வழியின் வாழ்க்கையை முடிச்சிட்டார், சிறப்பாக முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டுக்கிறோம்? பலி ஆகணும், பலி ஆகணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை கூட ஒரு பலியின் உடன்படிக்கை நம்ம செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு 28 பேர் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. அந்த உடன்படிக்கைக்கு பேர் என்ன? பலியினால் செய்த உடன்படிக்கை. இன்னைக்கு உடன்படிக்கிறத நாளைக்கு வழக்கம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கா அந்த உடன்படிக்கை? அது நிறைய பேர் பண்றாங்க அந்த மாதிரி. அப்படி பண்ணக்கூடாது, அதெல்லாம் டிஸ்கவுண்ட் ஆயிரும். அதனால பலியினால் உடன்படிக்கை அது ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த பலியின் வாழ்க்கையை காண்பிக்கிற அடையாளமா இருக்குது. செலுத்தப்பட்ட பலியில பரிபூர்ணமான பலி நம்முடைய கர்த்தராக இயேசுனுடைய பலி தான். ஆனா சபையினுடைய பலி பரிபூர்ணமான பலி இல்ல. ஆனாலும் ஒரு பிதாவினுடைய பெரிதான கிருபையினாலதான் நாம் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும், பொதுவாக ஆசிரியர்கள் அங்க யாரு கடையில மக்கிறாங்க? பிரதான ஆசிரியர் கர்த்தராகிய இயேசு மற்றும் சபைக்கு. சில இடங்கள்ல சில இடங்கள்ல ஆரோன் தனியா கிறிஸ்துக்கு மாத்திரம் பொருந்துவார். சில பலிகள் செலுத்தும் போது ஆசிரியர்கள் உடன் ஆசிரியர்கள் சபைக்கு பொருந்துவாங்க. இந்த வேறுபாடு புரிஞ்சிட்டீங்களா? சில நேரங்களாவது நான் ரெண்டு டைம் சொல்ல மாட்டேன், டைம் ஆயிட்டு. அப்போ இந்த சபையினுடைய பலி அது பரிபூர்ணமான பலி இல்ல, குறைபாடுகள் உள்ள பலிகளா இருந்தாலும் கூட தேவன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளுக்கு அனுமதி கொடுத்திருக்கார். ஆனா நியாயப்பிரமாணத்துல நம்ம பார்க்கும்போது அதுல கிருபை இல்ல. ஆனால் இங்க என்ன இருக்கு? கிருபை இருக்கு. நம்மளுடைய பலிகள் கூட ரொம்ப பலவீனமான அங்கவீனமான பலிகள் தான் நம்ம செலுத்துறோம். ஆனாலும் கூட தேவன் எப்படி பண்றாருன்னா, அது கர்த்தருடைய அந்த வெளியேற பெற்ற அந்த ஈடு பலி, அதன் மூலமாக அதனுடைய விலைக்கரியத்தின் புண்ணியத்தினால நம்முடைய பலிகள் கூட தேவன் ஏற்றுக்கொள்கிறார். இல்லைன்னா நாம் செலுத்தக்கூடிய பலிகள் எல்லாம் வீணாகத்தான் இருக்கும். ஏனெனில் பாவிகளுடைய பலிகளை தேவன் என்ன பண்றது இல்லைங்க, ஏற்றுக்கொள். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்ல. அப்போ எப்போ ஒரு பாவி நீதிமானாக மாறுறானோ அப்போ தேவன் அவனோடு கூட தொடர்பு வைக்கிறார். அதுக்குதான் ஏற்பாடு யார் மூலமாக? கர்த்தருடைய வெளியேற பெற்ற அந்த ஈடுபலியின் மூலமாக நம் அனைவரையும் நீதிமான்கள் ஆக்கிட்டு, அதற்கு மேல பரிசுத்தவான்கள் கூட ஆக்கியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த குறைபாடுகளை பத்தி நம்ம பார்க்கலாம். சில குறைபாடுகள் உள்ளவர்கள் இந்த ஊழியத்துக்கு தகுதி இல்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கிற சில குறைபாடுகள் நம்ம படிச்சோம்னா அது ஆதாமினுடைய பாவத்தின் மூலமாக அது வம்ச வம்சமாக வரக்கூடிய வியாதிகள். அது யார் நினைச்சா கூட அதை மாற்ற முடியாது. எந்த டாக்டர் விஞ்ஞானி நினைச்சா கூட மாற்ற முடியாது. அது பாரம்பரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட வியாதிகள் சில மனிதர்களுக்கு அது வரும்போது தேவன் என்ன பண்றாங்கன்னா அவைகளில் கிருபை காமிக்கிறார். அதான் ஜீசஸ் கூட ஒரு கண்ணு திறவருக்கு சரி பண்ணும் போது சீசர்கள் கேட்கறாங்க இல்லைங்களா, இவன் செஞ்ச பாவமா அல்லது இவங்க பெற்றோர் செஞ்ச பாவமான? அது இவனுடைய ஆதி பெற்றோர் செஞ்ச பாவம். அது அவங்களுக்கு புரியல, புரியணும். அதனாலதான் அந்த என் தாய் என்னை துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பத்தரித்த, அவனுடைய ஆரம்பமே அப்படி இருக்குது. கான்ஜெனிட்டல் அதுக்கு பேர். அப்ப பாரம்பரியமாக வரக்கூடிய சில வியாதிகள் இருக்கு. அதே போல நம்மளே காரணமாக இருக்கக்கூடிய சில வியாதிகள் கூட இருக்குது. அந்த வகையில் இந்த பெரிய பெரிய வியாதிகள், அதுக்கு வசனம் என்ன சொல்றதுன்னா எரேமியா 31:29 பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசிப்போயிரு. இப்ப முதலாவது நம்ம பார்க்கலாம். அதுல முதலாவது ஒரு அங்கவின் லேவியராகமம் 21:17
நீ ஆரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது.
தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரக்கூடாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய கீழ் வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த அப்பத்தை அவங்க சாப்பிடலாம், ஆனா செலுத்த முடியாது. யாராவது செலுத்திருந்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிடலாம். ஆசிரியர்களே, யாராவது இந்த மாதிரி அங்கவீனம் உள்ளவர்கள், தேவன் அங்க கிருபை காமிக்கிறார். செலுத்த வேண்டாம், நான் வாங்கி சாப்பிட்டுக்கோ, எப்படி சொல்லிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் கூட ஒரு நிழல் நம்ம பாக்குறோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சில குறைபாடுகள், அது ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறாரு, கண்ணு தெரியாது இல்லைங்களா, அது நீங்க போட்டுங்க, வாசிக்க வேண்டியதில்ல. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கக்கூடாதுங்க, அவன் குருடனாக இருக்கக்கூடாது. அப்ப இந்த குருடன் என்பது பொதுவாக குருடன் என்பது கண்ணே தெரியாது, சுத்தமா கண்ணு தெரியாது. அப்ப சுத்தமா கண்ணு தெரியாதவர் கண்டிப்பா ஆசிரியராக போகவே முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த அர்த்தத்தில் எடுக்க முடியாது, போக சொன்னா கூட போக மாட்டான். அப்ப இது என்னன்னா, இது பார்வை கொஞ்சம் கெட்டு போயிட்டு இருக்குது. சோ நிஜத்திற்கு நிஜத்துக்கு வரும்போது தேவன் நம்ம எப்படி தேர்ந்தெடுத்துட்டு ஆசிரியர்களும் ராஜாக்களுமாக, ஆசிரியர்களும் ராஜாக்களுமாக. அப்ப நம்மளே தான் அந்த ஆசிரியர்கள் இப்போ பலி செலுத்த வேண்டியவர்கள். ஆனா பலி செலுத்தவர்கள் இந்த மாதிரி கண்டிஷன் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. இவ பாயிண்ட் புரிஞ்சுச்சுங்களா? இவ்வளவு நேரம் ஆசிரியர் பத்தி பேசணும், இவங்களா யாரு? நம்மளே தான். ஆனா நம்ம ஆசிரியர்கள் பலி செலுத்தலாம், ஆனா இந்த மாதிரி குறைபாடுகள் வச்சுட்டு பண்ணக்கூடாது, பக்கத்திலேயே போகக்கூடாது சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது முதலாவது குறைபாடு, குருடனாக அவர் இருக்கக்கூடாது. குருடன் என்ன? பார்வை இல்லாதவர். அப்போ பார்வை தெளிவாக இருக்கணும், பார்வை தெளிவாக இருக்கணும். அப்ப இந்த இடத்துல முழுசும் குருடர்கள் ஏதோ கெட்டு போயிட்டு இம்பேர்ட் ஆயிட்டு. அப்போ அந்த மாதிரி பார்வை ஓரளவு குறைபாடுகள் இருக்குது, எதுக்கு அடையலாம்னா ஆவிக்குரிய வகையில. சகோதர சகோதரி, இங்க பிரதர் அதாவது ஆண்டன் ஃப்ரே அவருடைய நோட்ஸ்ல கொடுக்கும் போது இது நிறைய சகோதரர்கள் இதை டீல் பண்றதுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரதர் ஆண்டன் ஃப்ரே இதை பத்தி பேசுறாரு. சில சகோதரர்கள் சில கமெண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, பட் நான் உங்க மத்தியில் கொடுக்கறது பிரதர் ஆண்டன் ஃப்ரேடைய நோட்ஸ் மாத்திரம் தான் நான் கொடுக்கறதுக்கு விரும்பிட்டேன். அப்போ இது என்னன்னா, இந்த பார்வை தெளிவான பார்வை இருக்கணும். அப்படின்னா சத்தியத்தின் மேல இருக்கிற பார்வை இல்ல, மாறாக நம்முடைய உடன் ஆசிரியர்கள் மேல, நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் மேல நம்முடைய பார்வை அது தெளிவாக இருக்கணும். ஏன் அப்படி சொன்னார்னா, நம்ம வம்சவழியாகவே நம்ம பலவீனமானவர்களாக இருக்கிறோம். வம்சாவளியாகவே நம்ம பலவீன சரீரத்தில் இருக்கிறதுனால அந்த அந்த பார்வை தான் நம்மளுக்கு இருக்கும். பலவீனமானவங்களுடைய பார்வை எப்படி அப்படித்தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆசிரியர்கள் ஆன பின்பு நம்முடைய பார்வை, பலவீனமானவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, மற்றவங்க எவ்வளவுதான் நன்மை செஞ்சா கூட அந்த நன்மை தெரியாது. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த குற்றம் மட்டும் தான். இப்ப வெள்ளை துணி இருக்குதுன்னா அதுல கருப்பு புள்ளி இருந்தா எது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது? எது மட்டும் தான் தெரியுதுங்க? அந்த 99% வெள்ளை தெரியாது, அந்த ஒரே புள்ளி அங்கே கருப்பா இருக்கு. சட்டை கூட வெள்ளையா போட்டு வரும்போது வெள்ளை சட்டை போட்டு வர பார்க்க மாட்டாங்க, அது ஏதாவது கருப்பா என்ன ஒட்டிட்டு அப்படிதான் கேட்போம். ஏன்னா நம்முடைய பார்வை. ஆனால் இங்க நம்ம பார்க்கிறோம், இது நம்ம பலிபீடத்தில் வேலை செய்யறதுக்கே தடை பண்ணும். பார்வை சரியா இருக்கணும். உடன் ஆசிரியர்களுடைய அருமையான ஊழியங்கள் மற்றும் அவங்களுடைய அருமையான வேலைகளை நல்ல கண்ணில் பார்க்கக்கூடிய பார்வை வேண்டும். அடுத்து ரெண்டாவது, முடமாய் இருக்கிற சப்பானி. சப்பானின்னா உங்களுக்கு தெரியல, சப்பானி என்ன பண்ண முடியறதில்ல, நடக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம கூட பாக்குறோம், நாம் அநேக நேரங்களில் தேவனுடைய சத்தியங்களை வாங்குறோம், கேட்கறோம், எல்லாம் பண்றோம், ஆனா என்ன பண்ண முடியறதில்ல. அப்போ நடக்க முடியாதவன் இந்த மாதிரி ஆசாரி ஊழியம் செய்ய முடியாது. முடிஞ்சளவு ட்ரை பண்ணி என்ன பண்ணுங்க, தேவனுடைய வழிகளின் படி நடக்கணும். ஏன்னா ஏற்கனவே பார்வை குறைவா இருக்கிறதுனால அவன் விஷயங்களை சரியா பாக்கிறது இல்ல, தெளிவா பார்க்காதனால நடக்கவும் முடியாது. அதனால தெளிவான சிந்தை, தெளிவான பார்வை இருந்தால் வழியா நடக்கும். அடுத்தது குறுகின அவயவம் அப்படின்னா பிளாட் நோஸ்ட், சப்ப மூக்கு. இது எதை குறிக்கிறதுன்னா, மூக்கு நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம், நுகர்வதற்காக. அப்ப அந்த நுகர்வது எதுக்கு அடையாளமா இருக்குது, ஆவிக்குரிய ரீதியாக நாம் செலுத்தக்கூடிய பலி இல்லைங்களா, செலுத்தக்கூடிய பலியின் சுகந்த வாசனை. கர்த்தருடைய பலி தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்துச்சு, சுகந்த வாசனை. அப்போ அதே போல நம் உடன் இருக்கும் சகோதர சகோதரியுடைய அருமையான பலியின் ஊழியம் அது செய்யும் போது அந்த வாசனை நம்மளோட மூக்குக்கு வந்து கெடுக்கணும், கெடுக்கணும். எப்படி பிரியாணி அங்க ஆக்கும் போது இங்க வருது பாத்தீங்களா மூக்குக்கு, அது மாதிரி பொதுவா நம்மளுக்கு அந்த மாதிரி மூக்கு வேலை செய்யறது இல்ல. இது விழுந்து போன மாம்சத்தினுடையது, அவங்களுடைய பலியெல்லாம் நம்மளுக்கு ஒரு துர்நாற்றமாக வருது. அப்படி வரக்கூடாது. அந்த மாதிரி மற்றவருடைய பலியின் ஊழியங்களை கிரிட்டிசைஸ் பண்றது, அதை கேவலப்படுத்துறது, அதை கம்மி பண்றது போன்றவர்கள் இந்த பலியின் வாழ்க்கை செய்ய முடியாது. அது இங்க சொல்லலாம். அடுத்தது நீண்ட அவயவம் உடையவன், ஆறு விரல், அஞ்சு விரலுக்கு பதிலாக ஆறு உள்ளவன். காலில் சில பேருக்கு நீங்க பார்க்கலாம் ஆறு விரல்கள் இருக்கும். அது எதை குறிக்கும் அடையாளம்னா, அங்க தேவனுடைய திட்டத்தில் பிரதர் என்ன கொடுக்கிறான், ரெண்டு பாயிண்ட் கொடுக்கிறாரு. இந்த ஆசிரியர்கள் வேலைக்கு 144,000, அவ்வளவுதான், 41 கிடையாது, 144,001 அப்படி வராது, அவ்வளவுதான். அது கம்மி இல்ல ஜாஸ்தி இல்ல, கரெக்டா இருக்கணும். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை அதை நம்ம சரிவர செய்யணும். நம்மளுக்கு கொடுக்கப்படாத வேலைகளை பத்தி அதுல போய், நம்மளுக்கு கொடுக்கப்படாத மட்டும், நம்மளுக்கு அதுல பழக்கம் அனுபவம் இல்லாத வேலைகள்ல போய் தலையிடக்கூடாது அங்கிற அந்த ஒரு பாயிண்டிங்க பிரதர் வைக்கிறாங்க. அடுத்தது கால் ஒடிந்தவன். கால் ஒடிந்தவன் ஹேண்டிகேப், அவங்க நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமம், நல்லதா இருந்தாரு ஆனா இடையில உடஞ்சிட்டு, அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு அந்த மாதிரி ஆட்கள் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஆரம்பத்தில் கரெக்டா இருந்திருக்கிறாரு. போக போக அந்த பாதையில நடக்க முடியாமல் நின்றவர், இவங்களும் பலி செலுத்த முடியாது. அதே போல கை ஒடிந்தவர். கை ஒடிந்தவர்னா கை எதுக்கு பயன்படுத்துறோம், வேலைகள் செய்வதற்காக இல்லைங்களா. அப்ப தேவனுடைய ஊழியம் மற்றும் தேவனுடைய மக்களுக்காகவும் செய்யக்கூடிய அந்த ஊழியங்களை செய்யாமல் முடுக்கி வச்சுக்கிறது முடியும், ஆனா செய்ய முடியல. நம்ம நீதிமன்றங்கள பிரசங்கில பாக்குறீங்க, செய்யும்படி உன் கைக்கு நேரதுவோ அதை நீ பலத்துற, அந்த மாதிரி செய்யாம விட்டுறது. அடுத்தது கால் முறிந்தவன், கை ஒடிந்தவன் ஆயிடுச்சு. அடுத்தது கூணன் சொல்றாரு, குரூக் பேக், அவர் நிமிந்து நிற்கவே முடியாது, ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆயிட்டு, அப்போ பாரம் ரொம்ப அதிகம், அதனாலதான் பெண்ட் ஆயிட்டு. என்ன பாரம் அது, கர்த்த சொன்னங்களே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, அது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இந்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு ரொம்ப வெயிட், முழு உலகத்தின் ஜனங்களுக்கு அந்த வருத்தப்பட்டு பாரங்கிறது என்ன பாவம், பாவம் மூட்டைகளை சுமந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பெண்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க, எந்திரிக்கவே முடியறதில்ல. அப்போ ஆசாரியர்கள் நிலைமைக்கு வந்தவர்கள் கூட ஒருவேளை பாவம் உள்ளவர்களாக விரும்பி செய்கிறவர்களாக இருந்தா இந்த ஆசாரி ஊழியம் நோ சான்ஸ். அடுத்தது குள்ளன், குள்ளமா இருக்கிறவர், அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம், அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னாக்கா, நம்மளுடைய பாத்திரங்கள் அது ஓட்டை பாத்திரமா இருக்கிறதுனால சரியான வளர்ச்சி வேணும் சத்தியத்தில், மற்றும் அதுல தேவனுடைய ஊழியங்கள் வேலைகள்ல படிக்கிறது எல்லா விஷயத்திலும் நல்ல வளர்ச்சி வேணும். 25 வருஷமா ஒரே மாதிரி சேர போட்டு உட்கார்ந்து பேசிருக்கு கேட்டே இருக்கு அப்படி கிடையாது, வளரணும், வளர்ச்சி வேணும், தரவாகணும், தேவனுடைய மக்கள் தரவாகணும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்கள ஆவியும் கம்மியா தான் இருக்கும், வளர்ச்சி இல்லைன்னா ஆவியும் கம்மியா தான் இருக்கும், அவங்களே வச்சு என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அதனால ஆசார ஊழியம் அங்கே தடைபடும் அந்த மாதிரி ஆட்கள். அடுத்தது பூ விழுந்தவன், பூ விழுந்த கண்ணன், அது கேட்ராக்ட். இப்ப கேட்ராக்ட் உள்ளவங்களுக்கு கண்ணு தெரியும், ஆனா முன்னாடி ஏதோ மேகம் போல திரை மாதிரி இருக்குது. இது எதை குறிக்குதுனாக்கா, இது ரெண்டு விதமான பாயிண்டிங் கொடுக்குறாரு, ஒன்னு ஃபார் சைட்டட், ஒன்னு ஷார்ட் சைட்டட். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறது மட்டும்தான் தெரியும், நான் பொதுவாக சாய்ச்சினா தூரத்தில் இருக்கிறது மட்டும்தான் தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. அப்போ தூர பார்வை, பக்கத்து பார்வை, பக்கத்து பார்வை என்னை குறிக்குது அப்படின்னா வாழ்க்கையினுடைய, அதாவது சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும், தூரத்தில் இருக்கிற விஷயங்கள் தெரியும், ஆழமான சத்தியங்களை பார்த்து பார்க்கக்கூடிய பார்வை இருக்காது. சில பேருக்கு ஆழமான சத்தியங்களை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கும் ஆனா சின்ன சின்ன விஷயங்களை குவாட்டி விட்டுருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கூட பலி செலுத்துறதுல தடையாகும் பார்க்கிறோம். அடுத்தது சொரி, சொரி எதனால வருது, சரியான சாப்பாடு காய்கறி இதெல்லாம் சாப்பிடலன்னா ஸ்கர்வி, விட்டமின் டிஃபிஷியன்சி அது வரும். அப்போ அதன் மூலமாக பல்லுலாம் ரத்தம் வரும், அப்புறம் சொரிஞ்சு சொரிஞ்சு அது வேற ரத்தம் வரும். அந்த சொரீரம் எது கடையாளமா இருக்குது, நம்மை திருப்தி பண்ணிக்கிறதுக்காக. அப்போ இந்த இடத்துல ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும்போது எது கடையாளம்னா, சரியான உணவை சாப்பிட்றதில்ல, விரும்பி சாப்பிட்றதில்ல. இன்னைக்கு எப்படி பசங்கள்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு பரோட்டா அதை தான் சாப்பிடுவாங்க. கீரை காய்கறி கொடுத்தா ஓடிடுறாங்க, பிடிக்கவே பிடிக்கிறது இல்லை. அது மாதிரி சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆழமான சப்ஜெக்ட் சத்தியம், ஆனா சேர்ல ஆளு மட்டும் உட்காந்துருப்பார், யோசனை எங்க இருக்குன்னு தெரியும், ஆள் இங்க இருக்க மாட்டாரு, எங்க இருப்பார், ஒன்லி சரீரம் மாத்திரம் இங்க இருக்கும். அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சரியா படிக்காம சரியான சத்தான உணவு சாப்பிடாம இருந்துச்சுன்னா சொறி பிடிக்கும், அப்போ அரிப்பு, அரிப்புனா சுய திருப்தி இல்லைங்களா, தன்னையே திருப்தி பண்றதுக்கு தான் பார்த்துட்டு தவிர. ரத்தம் ரொம்ப முக்கியம் வேலைகள், பலி செலுத்துறதுக்கு, பலி செலுத்துறது மூலமாக ரத்தம் தான் வெளியே வரும். இதெல்லாம் சில பாயிண்ட்ஸ். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், விதை நசுங்கினவன், இவன் கூட அந்த தேவனுடைய ஆசாரி ஊழியத்துக்கு தகுதி இல்லை. இது என்னன்னா ஒரு ஒரு புது ஜீவனை உருவாக்குறதுக்கு தகுதி இல்லாதவர். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடாது ஆவிக்குரிய அர்த்தம். அப்போ தேவனுடைய ஆசாரி ஊழியம் செய்கிறவர் மற்றவர்களை ஜீவனுக்கு கொண்டு வருகிற வேலைகளை செய்யணும். நமக்கு மட்டும் பார்த்த கூடாது, மற்றவங்களுக்கும் பார்க்கணும். கர்த்தரா இயேசு தனக்கு மட்டும் பார்த்திருந்தாருன்னா இத்தனை கோடி ஜனங்கள்ல எப்படி ஜீவன் வாய்ப்பு? சோ ஜீவன் வர வைக்கணும் அவங்களுக்கு. அதனாலதான் ஜீவ ஊற்றுகள் நம்மளுக்குள்ளிருந்து புறப்பட வேண்டும். ஆக சகோதர சகோதரி, கடைசி வசனம் வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 5:9-10.
தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
மகிமையடைந்த சபைக்கு வேறொரு ஆசாரிய முறை இருக்கு, அது மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான ஆசாரிய ஊழியம். ஆனா இப்ப செய்யறது ஆரோனுடைய ஆசாரிய ஊழியம். தேவன் தாமே நம் அனைவரையும் வழி நடத்துவார்கள்.